இன்று நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நாளைக்கு என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அட்டவணையிட்டு வைத்திருக்கின்றேன். ஒரு மாதம் கழித்து என்னுடைய தேவைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள், 15 வருடங்களுக்கு பிறகு, 20 வருடங்களுக்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இப்பொழுது என்னுடைய எண்ணமாக கொண்டிருக்கின்றேன். இது நியாயமான எண்ணமா? இதில் உங்களுக்கு ஏதேனும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கின்றதா? அதற்கான அறிவும் நம்மிடம் இருக்கின்றதா? இந்த கேள்விக்கு கண்டிப்பாக பதில் வேண்டும். நொடிப்பொழுதில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும். அடுத்த நொடிப்பொழுதில் நான் அதனை நன்கு உணர்ந்திருக்கின்றேன், என் நெஞ்சம் நிறைய உணர்ந்திருக்கின்றேன். நிச்சயமாக எனக்குரிய நேரம் எப்பொழுது என்று தெரியாது, அது எப்பொழுது வேண்டுமானாலும் வந்துவிடலாம். என்னுடைய காலம் முடிவு பெறுவது தொலைவிலும் இருக்கலாம், சமீபமாகவும் இருக்கலாம். நான் அதனை அறிந்தவன் அல்ல. நிச்சயமாக நான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றேன். பரவலாக உலக மக்கள் அனைவரும் இதனை அறியாதவர்கள் இல்லை. நன்றாக பரத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றது. சத்தியம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பதியப்பட்டிருக்கின்றது, வேரூன்றப்பட்டிருக்கின்றது. அதனை மறுப்பவர் எவரும் கிடையாது. இன்னும் உலகத்திலுள்ள ஒவ்வொரு மனிதனும் பிறந்த குழந்தை முதலாக அவர்கள் நினைவாற்றல் பெறும்பொழுது அறிகின்றார்கள், நமக்கு மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழும். என் வாழ்க்கை பிறந்த நாள் முதலில் இருந்து மரணிக்கும் வரையில் என்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமும் இருக்குமானால், எனக்கு மரணம் எப்பொழுது நிகழும் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது, அதனை அறிவிக்கப்பட்டவனாக இல்லை எப்பொழுது என்பது, ஆனால் உண்டு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்றுக்கொண்டேன். நிச்சயமாக மரணமடையாத ஒரு உடலை இறைவன் படைக்கவில்லை, மரணமடையாத ஒரு உயிரினம் அகிலங்களில் இல்லை, வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அவ்வளவுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு எப்பொழுது என்பது தெரியாது, அவ்வளவுதான். இந்த சத்தியம் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். என் வாழ்க்கையினுடைய பாதையும் அவ்விதமே. எங்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதை எந்த திசையில் அமையும், எங்கு தங்கும், எங்கு முடிவு ஏற்படும் என்பதையும் நாம் அறிவிக்கப்பட்டவர்களாக இல்லை. இதுவும் சத்தியம், மனதில் பதிக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நினைவு தெரிந்த நாள் முதலாக என்று கூறுவார்களே, அவர்களுடைய சத்தியம் அவர்களுக்கு நினைவூட்டப்படும். அந்த நாள் முதலாக அவர்கள் அறியும் பருவத்தில் வரும் காலமெல்லாம் அறிவிக்கப்பட்டதை அவர்கள் உணர்கின்றார்கள், சத்தியம் என்பதை. சத்தியத்தை அறியாதவர்கள், அறிவிக்கப்படாதவர்கள், அறிமுகப்படுத்தப்படாதவர்கள் எவரும் இல்லை அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக. நாம் நாளைய வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் இல்லை என்பது இறைவனிடமிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியமான நல்ல உபதேசம். இதனை நிராகரிப்பவர்கள் யார்? அவ்விதமாக இல்லை, என்னிடம் இருக்கின்றது ஆற்றல் அனைத்தும், நாளைய வாழ்க்கையை நான் தீர்மானிப்பவன்தான் என்று யார் கூறுகின்றார்களோ அவர்கள் நிராகரிப்பவர்கள், இறை நிராகரிப்பவர்கள், சத்தியத்தை நிராகரிப்பவர்கள், உண்மையை விட்டும் விலகியவர்கள். இவர்களை பற்றி நாம் எச்சரிக்கையுடன் கொள்ள வேண்டும். அறிவில்லாத மக்களாக இருப்பதன் காரணமாக நாமும் அவர்களுடைய பாதையில் ஈர்க்கப்பட்டு அதன் காரணமாக பெரும் இன்னல்களுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை அடைந்துவிடுவோம். அந்த இணை வைப்பவர்களை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். சத்தியத்திற்கு மாறாக அசத்தியத்தை நான் வாழ்வேன் என்று யார் இணைத்து, சத்தியத்தோடு அசத்தியத்தை இணைத்து, பின்னர் அசத்தியத்தை அதிகமாக கொண்டு தங்களிடம் அவ்வளவு ஆற்றலும் இருப்பதாக எண்ணிக்கொண்டு யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் இணை வைப்பவர்கள். உண்மைக்கு பதிலாக பொய்யை அவர்கள் உறுதி கொண்டு வாழ்கின்றார்கள். இனி அவர்களுக்கு நியாயமான குணங்கள் மாறி அக்கிரமமானதாகவும் அநியாயமானதாகவும் உள்ள குணங்களை கொண்டு அவர்கள் வாழ்வார்கள். அந்த குணத்தில் மிக முக்கியமானது இரக்கம் என்ற அந்த குணம் அவர்களை விட்டு நீங்கிவிடும். இரக்கத்தோடு வாழ்பவன் மனிதனாக இருந்தால் அவன் இரக்க பார்வையோடும் பணிவோடும் கொடுத்து உதவுபவனாகவும் பிறர் கஷ்டத்துக்குள்ளாகும் பொழுது மனம் வேதனைப்படுபவனாகவும் அவர்களுக்காக தன்புறத்திலிருந்து உதவி செய்பவனாகவும் இவ்விதமாகத்தான் மனிதனுடைய பண்பு படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பிறருடைய கஷ்டங்களில் என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது. பிறருடைய துன்பம் அது எனக்கு எந்த விதத்திலும் மனதை நிறுத்துவதில்லை. நான் பிறருக்கு செய்யக்கூடிய அக்கிரமமும் அநியாயமும் அது எனக்கு உலகத்தினுடைய பொருள் ஆதாயங்களை அதிகமாக கொடுக்குமானால் அதுதான் வழி. அவரவருக்கு அவரவருடைய பிரச்சனை. அவன் ஏமாந்தால் அது அவனுடைய பிரச்சனை. நான் ஏமாற்றினேனே, அவன் உண்மையாக உன்னை நம்பினான், மனிதன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நம்பினானே, அதற்கு துரோகம் இழைத்தாய், அதை பற்றி கவலை இல்லை. எத்தனை பேரை நான் கொலை செய்தேன், எத்தனை பேரை நான் கருவறுத்தேன், எத்தனை பேரை நான் பதவிக்குள்ளாக்கினேன், எத்தனை பேருடைய நம்பிக்கையை நான் தகர்த்தேன், எவ்வளவு கொலை செய்தேன், கொள்ளையடித்தேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்று கூறக்கூடிய அரசியல்வாதிகள். அவர்களுக்கு அத்தகையோருக்கு நிராகரிப்பவர்கள் என்ற அந்த ஒரு தகுதியை இறைவன் அமைத்து விட்டான். நீங்கள் சத்தியத்தின் பக்கம் ஒரு காலம் திரும்ப முடியாது. மனிதர்கள் மீது நீங்கள் அக்கறை கொள்ளவும் முடியாது, மனிதர்களை நீங்கள் அன்பு பாராட்டவும் முடியாது, மனிதர்கள் மீது இரக்கம் கொள்ளவும் முடியாது, அவர்களுக்கு உதவி செய்யவும் முடியாது. இதனை அறியும் பொழுது நாம் அவர்களோடு தொடர்பு கொள்ளலாமா, நாம் அவர்களோடு எந்த உடன்படிக்கையும் வைத்துக் கொள்ளலாமா? வைத்துக்கொள்வோம். 5 வருடங்களுக்கு உடன்படிக்கை வைத்துக் கொள்வோம். காலமெல்லாம் நாம் அவர்களுக்கு அடிமையாக வாழ்வதற்காக வேண்டி அவர்களிடம் எங்களை விட அதிகமான துர்ச்சகனம் இருக்கின்றது, அட்டுடியத்தினுடைய அட்டகாசம் அவர்களிடம் மிதமிஞ்சி இருக்கின்றது. அவர்களை வைத்து கொண்டால் மிரட்டி உருட்டி யாரிடம் வேண்டுமானாலும் எந்த பொருளையும் அபகரித்துக் கொள்ளலாம். சத்தியத்தை நிராகரித்து வாழக்கூடியவர்களுடைய பாதை அக்கிரமமும் அநியாயமும் செய்து யார் அதில் தலைவிரித்து அடைகின்றார்களோ அவர்களோடு நாம் நெருக்கமாகிக் கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரங்களோடு நான் இணைத்துக் கொள்ள வேண்டும், நான் வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணுகின்றான். நாமும் அவ்விதமாகவே எண்ணுகின்றோம். அந்த எண்ணமெல்லாம் என் வாழ்நாள் முழுமைக்கும் எனக்காக உபயோகப்படும் என்று எண்ணுகின்றோம். நான் மரணத்தை பற்றி கவலைப்படவில்லை, ஆனால் என்றென்றும் வாழ வேண்டும் என்ற அந்த முனைப்போடு இன்று முதலாக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அவ்வளவும் பாதை மாறிவிட்டது. இப்பொழுது என்னுடைய பாதை கேடுகளின் பக்கம், சத்தியத்திற்கு விரோதமான அசத்தியத்தினுடைய அடிப்படையை கொண்டு அமைகிறது. என்னுடைய குழந்தையை நான் 25 வருடங்கள் நன்றாக படிக்க வைத்து பின்னர் அவனை வேலையில் அமர்த்தி, அதாவது ஒரு கூலிக்காரனாக அமைத்து, பின்னர் அவன் அதை கொண்டு சம்பாத்தியத்தை வாழக்கூடிய வாழ்க்கையை நான் பார்த்து என்னுடைய கடமையை செய்துவிட்டேன் என்று கண்மூட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் என்னுடைய சந்ததிகளை நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். கை குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு உலகத்தினுடைய படிப்பை சொல்லிக் கொடுக்கின்றேன், சத்தியத்தை மறக்கச் செய்கின்றேன். அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால் 2 சின்ன குழந்தைகள் இருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கு 5 மாதமோ 6 மாதமோ அவ்வளோதான் உட்காரக்கூடிய அந்த நிலை. ஒரு குழந்தை அழும் பொழுது அடுத்த குழந்தையுடைய முகத்தை பாருங்கள், அதற்கு முகம் மாறும். அதற்கு இரக்க குணம்தான் முதலில் கற்பிக்கப்படுகின்றது. இன்னும் அந்த குழந்தையை அடித்தால் அந்த குழந்தைக்கு அழுகையும் வந்துவிடும். 5 மாதம் 6 மாதம் தான். எதனை இறைவன் கற்பித்திருக்கின்றான் குழந்தை முதலாக என்பதை பாருங்கள். அந்த இரக்கம் என்ற குணம் இருக்கும் வரையில் அவர்களை பாதுகாப்பதற்கு அகிலங்களே திரண்டு நிற்கும். அந்த குழந்தையை ஒரு சிறு அழுகை அழுதால், தொடர்ந்து அழுதால் சம்பந்தமில்லாதவர்கள் வந்து கேட்பாங்க, ஏன் அழுதுன்னு கேட்பாங்க. தாங்க முடியாது. குழந்தையுடைய குணம் உங்களுக்கு வேண்டும். நான் 2 கழுதை 3 கழுதை வயசாகிவிட்ட அந்த குணத்தை கொண்டு வாழ்வது என்பது நான் தவறடித்து விட்டேன், தவறிவிட்டேன், எனக்காக தவறான பாதைகள் இருக்கின்றன, தவறைத்தான் நான் சம்பாதிக்க இருக்கின்றேன் இனி என்று அந்த அச்சத்தை கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கத்தை கொண்டுதான் அந்த குழந்தை வாழ்கின்றது. அந்த குணத்திற்காக வேண்டி அவ்வளவு உலகம் அனைத்திருக்கிற மனிதர்களை அதன் மீது ஒரு கருணையை கொண்டு பார்க்கும்படி செய்கின்றான். எந்த குழந்தையையும் உங்களால் வித்தியாசமாக பார்க்க முடியாது. குழந்தைகளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்பதையும், அவர்கள் யார் என்பதையும், யாருக்கு யார் அடிமை என்பதையும், அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் அடிமை, அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ பேரும் உதவி செய்ய வேண்டும், யாராக இருந்தாலும் சரி உதவி செய்ய வேண்டும், அந்த மனப்பான்மைகளை நிரூபிக்கின்றான். இரக்கம் என்ற ஒரு குணம் உங்களிடம் இருக்கும் வரையில் உலகம் அவ்வளவும் உங்களுக்கு உதவும் என்பதை நீங்கள் அறியுங்கள். அரக்க குணத்தில் தான் வாழ முடியும் என்பது நீங்கள் கற்பிக்கப்பட்ட தவறான திசையில், தவறான மனிதர்களால், சத்தியத்திற்கு விரோதமாக இணை வைத்துக் கொண்டு இதில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணி நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், மற்றவர்களை பற்றி கவலையே இல்லை என்ற அந்த சூழ்நிலையில் நான் வாழும் வரையில் எனக்கு நன்மைகள் இல்லை. நீங்கள் இப்பொழுது ஆதரடையுங்கள். எனக்கு எந்த அளவுக்கு இரக்கம் இருக்கிறது என்பதை கொண்டு நீங்கள் ஆதரடையுங்கள். ஓரளவுக்கு என் குடும்பத்தார் மீது இரக்கம் இருக்கின்றது, அந்த அளவில் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். ஆனால் உங்களுக்கு அடுத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய வேதனையில் நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்றால், அவர்களுக்கு நஷ்டம் இடைத்து நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்றால், குடும்பத்திற்கே நான் நாசத்தை கற்பித்துக் கொண்டேன், ஏற்படுத்தி கொண்டேன் என்ற பயம் இப்பொழுது இருக்க வேண்டும். மற்றவருடைய அடுகுகளின் காதில் விழவில்லை, மற்றவர்களுடைய வேதனையின் குரலின் காதில் விழவில்லை, நான் சுகமாக இருக்கின்றேன், அவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கை என்று எண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய பங்கு வர இருக்கின்றது. அதை கொண்டு நான் எப்பொழுது பயப்படுகின்றேன். உங்களிடம் காசு பணம் எதுவும் கேட்கவில்லை. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த சகோதரத்துவத்தை, உறவு முறையை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இறைவனாலும் பாதுகாக்கப்பட்டு, எந்த இறைவன் உங்களுக்கு எண்ணத்தை அறிவிக்கின்றானோ அந்த எண்ணம் குணம்தான். குணத்திற்கு அப்பால் எந்த எண்ணமும் கிடையாது. மற்றவர்களுக்காக நீங்கள் இறங்கும் பொழுது அகிலங்களே உங்களுக்காக இறங்குகிறது என்பதை நீங்கள் அறியுங்கள். உங்கள் மீது கருணை கொண்டிருக்கின்றது என்பதை அறியுங்கள். அது இறைவன் மீது ஆணையாக அவற்றுக்கு இடப்பட்ட கட்டளை. நீங்கள் உங்களுடைய குணத்திற்கு ஏற்ப கூலி வழங்கப்பட வேண்டும், நிரப்பமான கூலியாக வழங்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய இறைவனிடமிருந்துள்ள கட்டளை. நீங்கள் எந்த காசுக்காகவும் பணத்திற்காகவும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது வரம்பும் மீறி விடாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாக பொய்யை சொல்லியும் நயவஞ்சகத்தோடும் நான் பணம் சம்பாதித்து அதிலிருந்து வாழ்வேன் என்று எண்ணிவிட வேண்டாம். விட்டுக் கொடுப்பதை கொண்டும் பொறுமையை கொண்டும் நஷ்டத்தில் என்னுடைய இறைவனிடம் நான் பாவ மன்னிப்பு கொள்வதை கொண்டும் அதன் காரணமாக எனக்கு மன அமைதி ஏற்படுகின்றதே, இந்த அமைதியில் நாளைய வாழ்க்கையினுடைய செழிப்பு அங்கு அமைந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். எந்த தருணத்திலும் என்னுடைய நல்ல குணங்களுக்காக நான் இங்கு கஷ்டத்திற்குள்ளாக்கப்பட்டு விடுவேன், நஷ்டமடைந்து விடுவேன் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். பிற மனிதர்கள் நம்மை மிகைத்து விடுவார்கள் என்ற எண்ணமும் வேண்டாம். நிச்சயமாக உங்களை படைத்தவன் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய ஒரே குணம் நற்குணம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும். இது மற்ற மனிதர்கள் மீது கொண்டிருக்கூடிய இரக்கத்தின் காரணமாகவே. உங்களுடைய குழந்தைகளுடைய அட்டகாசங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள். ஏன்? இரக்கம், அந்த பணிவு. யார் இயலாமையில் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது இரக்கமும் பணிவும் வேண்டும். நாமும் அவர்களை துச்சமாக மதிப்போம். ஆகவே நம்முடைய எதிர்காலம் அற்பமான ஒரு வாழ்க்கையை, இழிவு அடைந்த வாழ்க்கையில் நாம் அமைவதற்கு அது வழிவகுத்துவிடும். எச்சரிக்கையோடும் நற்பண்புகளை எந்த நிலையிலும் நாம் இழந்துவிடக்கூடாது என்ற அந்த அக்கறையுடனும் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இரக்கத்தன்மை இருக்கின்றது. என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அழுது கொண்டிருக்கின்றது, நான் குறிப்பார்க்கின்றேன், பொறுமையாருமான்னு சொல்கிறேன், பொறுமையாருங்கன்னு சொல்கிறேன். அது தன்னுடைய துன்பத்தில் அழுது கொண்டிருக்கின்றது. இதற்கு மேல் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அமைதியாக இருப்பதை தவிர என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்த பிறகு நான் கூறுவது. அதற்கு முன்பாக டாக்டர்களிடம் செல்வோம், மருந்து கொடுப்போம், இன்னும் என்னென்ன அட்டகாசம் இருப்பதோ அவ்வளவும் செய்து பார்த்த பிறகும் கஷ்டம் தீரவில்லை இருக்கின்றது. பொறுமையை தேர வழியில்லை. இரக்கத்தோடும் பணிவோடும் கருணையோடும் அதன் காரணமாக என் இறைவனிடத்தில் நான் தாழ்ந்து பிரார்த்திக்கின்றேன். நிச்சயமாக ஒவ்வொருவரையும் இறைவன் பிடித்திருக்கின்றான். அவர்களுடைய உண்மைக்கு புறம்பாக இணை வைத்து இந்த புறம்பான வாழ்க்கைதான் வாழ்க்கைக்கு வழி என்று இணை வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் அனைவருமே இருக்கின்றோம். நீண்ட நெடுங்காலத்திற்கு நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். உங்களுக்காக விதிக்கப்பட்ட நேரம் ஒன்று இருக்கிறது என்பது தெரிந்த பிறகு செல்வச் செழிப்புடன் வாழப்போகின்றேன், அந்த செல்வமும் செழிப்பும் உங்களுக்கு உதவாத சூழ்நிலை ஏற்படும் என்று அந்த உண்மை தெரிந்திருந்தோம். எனக்கு என்னுடைய செல்வம் பயன்படவில்லை என்பதை தெரிந்திருந்தோம். என்னுடைய அதிகாரமும் என்னிடம் இல்லை என்று தெரிந்த பிறகும் உண்மைக்கு மாறாக இன்று நான் என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்கின்றேன். என்னுடைய செல்வத்தின் காரணமாக நான் வாழ்ந்துவிட முடியும். அதிகாரிகளோடு துணை இருப்பதன் காரணமாக நான் வாழ்ந்துவிட முடியும். இன்னும் என்னுடைய செல்வாக்கும் இருக்கின்றது, மனிதர்களை அடக்கியிருப்பதன் காரணமாக. அவ்வளவும் சேர்த்து பெருமையோடு வாழ்கின்றேன். அத்தியாயம் 69:28 என்னுடைய செல்வம் எனக்கு எந்த பலனும் அளிக்கவில்லையே என்று நீங்கள் இயங்கக்கூடிய அந்த நாள், என்னுடைய செல்வம் எனக்கு பலனிக்கவில்லையே என்று நீங்கள் பச்சாதாபப்படக்கூடிய அந்த நாள், இன்று பெரும்பாலான அரசியல்வாதிகள் அந்த நிலையில் இருப்பார்கள். எவ்வளவு செல்வம், அவ்வளவையும் நான் கொண்டிருந்தேன். ஆஸ்பத்திரிகளிலும் நான் தங்கினேன். 75 நாட்கள் என்னுடைய சொத்தெல்லாம் அடிந்த பிறகும் இன்னமும் சொத்து இருக்கிறது, உபயோகப்படவில்லை. அதன் வாரிசாக கிடைக்கப்பெற்றவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு சிறை தண்டனை இருக்கின்றது. அவர்களும் அந்த செல்வத்திலிருந்து எந்த பங்கும் கிடையாது. வேதங்கள் இப்பொழுது உபயோகப்படவில்லை. லஞ்சம் இப்பொழுது உபயோகப்படவில்லை. என் செல்வம் எனக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை. மறந்துவிட்ட அந்த சத்தியத்தின் பக்கம் நாம் இப்பொழுது வேதத்தின் மூலமாக செல்கின்றோம். 69:28 இன்னமும் கொஞ்சம் அதிகமாக 29 எவ்வளவு அதிகாரத்தை நான் கொண்டிருந்தேன், பலனிக்கவில்லை. எவ்வளவு செல்வாக்கு என்னிடம் இருந்தது, பலனிக்கவில்லை. உங்களுடைய சொத்தும் உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய அதிகாரமும் பயன்படாத அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நீங்கள் உங்களுடைய மனதில் பணிவை மேற்கொள்ளுங்கள். இறைவனிடம் நீங்கள் தாழ்ந்து விடுங்கள். இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை அறியுங்கள். நான் தவறு செய்கின்றேன் என்று உணரும்பொழுது இறைவன் எனக்கு அந்த எண்ணத்தை அளித்திருக்கின்றான், என்னுடைய எண்ணத்திற்கும் சமீபமாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் இறைவனே, எங்களை மன்னிப்பாயக என்று உங்களை அறிந்து உங்களுடைய கேடுகளை உணர்ந்து நீங்கள் அவனிடம் திரும்புங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தினுடைய அசைவையும் செயல்பாடையும் அவன் கவனித்தவனாக இருக்கின்றான். 73:76 ஒவ்வொருவரையும் அவரவருடைய இணை வைப்பின் கேடுகளின் காரணமாக, சத்தியத்திற்கு பதிலாக அசத்தியத்துக் கொண்டு வாழ்ந்துவிடுவேன் என்று அவர்களை இணை வைத்த கேடுகளின் காரணமாக அவர்களுடைய கேடுகளை கொண்டே அவர்களை பிடித்திருக்கின்றோம், கடுமையாகவே பிடித்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களுடைய துயரங்களில் எழுவார்கள், கவலைகளுடனேயே அவர்கள் தூங்குவார்கள். நிச்சயமாக அவர்களை நாம் அவருடைய கேடுகளை கொண்டே சத்தியத்துக்கு விரோதமாகத்தான் நான் வாழ்வேன், இதுதான் வாழ்க்கை இருக்கிறது என்று கூறியதன் காரணமாக, அந்த கேடுகளின் காரணமாகவே நாம் அவர்களை உறுதியாக படித்திருக்கின்றோம். அவர்கள் பணிந்தார்களா? இல்லை. அவர்கள் பணியவும் இல்லை, தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை. தங்களுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு இனி நான் அரக்கத்தனமாக வாழ மாட்டேன், அடங்கா பிடாரித்தனமாக வாடமாட்டேன். அடக்குமுறைகளை கொண்டு ஆட்சியாளர்களை கைவித்துக் கொண்டு கையில் போட்டுக்கொண்டு நான் வாழமாட்டேன். லஞ்சம் கொடுத்து வாழமாட்டேன். பிறருடைய துயரங்களில் என்னுடைய சுகம் இருக்கிறது என்ற அந்த இணைவை பிறந்து விலகி பிறருடைய நன்மைகளிலும் பிறருடைய சுகங்களிலும் என்னுடைய சுகம் இருக்கின்றது. அவர்களுடைய சுகங்களுக்கு நான் ஒரு சிறு பங்கை அளித்திருப்பினேயானால் அது என்னுடைய வாழ்க்கைக்கு பெரும் பங்காக இருக்கும் என்பதை அறிந்து சத்தியத்தின்பால் நம்பிக்கை கொண்டவர்களாக யார் நிராகரிப்பவர்களாக வாழ்கின்றார்களோ, அவர்களை விட்டும் விலகியவர்களாக யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். இறைவன் முன்பாக பணி வைக்கொண்டு அவர்களுக்கு இனி அவர்களுடைய அறியாத மரத்திலிருந்து பணிவையும் இரக்கத்தையும் கற்பிப்பான். அதன் காரணமாக அவர்களுடைய நல்வாழ்க்கை அவர்களுக்காக இருக்கின்றது. இவர்கள்தான் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் நன்மையை தேடிக்கொண்டவர்கள். இறுதி நாள் வரையில் இதற்கு மேலாக என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய குழந்தைகளுக்கோ சந்ததிகளுக்கோ நன்மையை தேடக்கூடியவர் எவரும் இருக்க முடியாது. அத்தியாயம் 23-76 நிச்சயமாக நாம் அவர்களை கேடுகளை கொண்டு பிடித்திருக்கின்றோம். அவர்களுடைய கேடுகள் நிராகரிப்பின் காரணமாகவும் நன்மைக்கு பதிலாக தீமைகளை இணை வைத்து இதில் வாழ்க்கை இருக்கிறது என்று அவர்கள் இணையின் காரணமாகவும், குணங்களுக்கு பதிலாக பணம் தான் முக்கியம், செல்வம் தான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம், செல்வாக்கு தான் முக்கியம் என்று எண்ணியதன் காரணமாகவும், அவன் ஒருவனுக்கு மட்டுமே அனைத்து பெருந்தன்மையும் மற்றவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் நிராகரித்தின் காரணமாகவும், அவர்கள் பணியவும் இல்லை தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை, அவர்களுடைய துன்பங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையை இன்னும் மோசமாக்கியது, அவர்களுடைய செல்வங்கள் இன்னும் அவர்களை படுகொலைக்கு தள்ளின, அவர்களுடைய அதிகாரம் அவர்களுடைய அனைத்து அட்டுழியங்களும் அவர்களை நெருப்பின் குழிக்க எடுத்துச் சென்றன. என்ற போதிலும் அவர்களுக்கு விளங்கவில்லை, இருதயங்கள் மூடப்பட்டதாக இருக்கின்றது. இந்த வகையிலான பாதையை நாம் இன்று முதலாக வெறுக்கின்றோம். இனி இந்த பாதையை நமக்கு ஆகாது என்பதையும் நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும். சத்தியமாக இறைவன் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதையும் அறியுங்கள். தாழ்ந்து விடுங்கள். நிலைத்திருப்பவன் உங்களோடு இருக்கின்றான். நீங்கள் மனம் சோர்வுறும் பொழுதெல்லாம் சுகமாகிவிடும், காலம் மாறும் என்று நிலைத்து நிற்கின்றான் உங்களோடு. நீங்கள் தாழ்ந்து விடும் பொழுது அவன் உங்களோடு தாழ்ந்து விடுவதில்லை. அந்த எண்ணத்தை அமைப்பவன் இறைவன் தான். நிலைத்திருப்பவனிடம் நீங்கள் திரும்புங்கள், அவனுக்கு நீங்கள் தாழ்ந்து விடுங்கள். நிலைத்திருப்பவனுக்கு பணிவோடு இருங்கள். அவன் உங்களுக்கு எதனை கட்டளை இடுகின்றானோ அந்த நேர்வழியை பின்பற்றுங்கள். சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொண்டு மனிதர்களிடம் பழகுங்கள். விரோதத்தையும் மனக்கசைப்பையும் உள்ளுக்குள் வைத்து கொண்டு மறைமுகமாக வெளிப்படையாக நீங்கள் உங்களுடைய உறவின் தன்மையை பொய்ப்படுத்தி நட்புறவுகளை கொண்டிருப்பவர்களைப் போன்று வாழ வேண்டாம். நயவஞ்சகத்தோடும் ஏமாற்றுடனும் வாழ வேண்டாம். உங்கள் இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 20:111 நிலைத்திருப்பவனிடம் நீங்கள் உள்ளட்சம் கொள்ளுங்கள். அந்த நிலைத்திருப்பவன் அது முக்கியம், உங்களோடு அவன் இருக்கின்றான் என்று. அத்தியாயம் 20:111 அவனிடம் நீங்கள் தாழ்ந்து பணிவோடு நீங்கள் பிரார்த்தியுங்கள். நிச்சயமாக பெருமை கொண்டு விட வேண்டாம், பணிவடையுங்கள். அவன் உங்களுக்கு இரக்கத்தை கற்பிப்பான், மேலும் பணிவை கற்பிப்பான், பொறுமையையும் கற்பிப்பான். உங்களுடைய வாழ்க்கையை சிறந்து விளங்க இருக்கின்றது. நீங்கள் எந்த அளவுக்கு பணிவுடனும் பொறுமையுடனும் இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணம் சீராக அமைகின்றது. சத்தியத்தின் பாதையில் சத்தியத்தோடு அந்த எண்ணம் இணைகிறது. அந்த எண்ணத்தோடு நீங்கள் கலந்திருங்கள். உங்களுடைய பதிவு எண்ணமானது வானங்களில் உங்களுக்காக பதிவாகின்றது. உங்களுடைய காலம் வானமும் பூமியும் இணைந்ததுதான் உங்களுடைய ஒரு நாளின் ஒரு பொழுதின் காலம். வானங்களும் பூமியும் இல்லாமல் நான் வாழவில்லை. எனக்காக சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க வேண்டும். எனக்கான சூழ்நிலை எனக்கு பாதகமாக இருக்கக்கூடாது. நானோ கேடுகளை செய்வதற்காக, என்னுடைய கேடுகளுக்கு சாதகமான சூழ்நிலையை நான் உபயோகப்படுத்துவதற்காக காத்திருக்கின்றேன். எவ்வளவு நாளும் பொறுமையுடன் காத்திருக்கின்றேன். மனதில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு எனக்கு நேரம் வரும் அப்பொழுது பழி வாங்குவேன் என்று. உங்களுக்கான நேரம் நிச்சயமாக வரவிருக்கின்றது. இந்த இயற்கையில் வாழ வேண்டும் என்ற அந்த காலம் மாதிரி செயற்கையில் வாழக்கூடிய அந்த காலம் இருக்கும். நீங்கள் நன்மைக்கு பதிலாக பொய்யை எடுத்துக்கொண்டதன் காரணமாக, கேடுகளை நீங்கள் விரும்பியதன் காரணமாக உள்ளம் கூறுகின்றது, இறைவன் கூறுகின்றான், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள். இரக்கத்தின் காரணமாக விட்டுக்கொடுங்கள். மனிதத்தன்மை உங்களுக்குள் நிலைக்கட்டும், இயற்கை உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். நானோ அதற்கு புறம்பானதை எடுத்துக்கொண்ட காரணமாக இயற்கைக்கு மாறி செயற்கை, என்னுடைய செயல்பூர்வமாக நான் வாழ வேண்டியிருக்கின்றது. இயற்கை எனக்கு விரோதமாக அமைந்துவிட்டது. எனவே எனக்கு ஏசி தேவை. எனக்கு என்னென்ன உலகத்தின் சுகப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவும் தேவை. நான் கார்களிலும் செல்ல வேண்டும், விமானங்களிலும் செல்ல வேண்டும், நான் என்னுடைய ரயில்களிலும் செல்ல வேண்டும், என்னுடைய வாகனங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், வீட்டில் தங்கக்கூடாது, ரோடுகளில் அடைய வேண்டும். உங்களுக்கு இறைவன் வீடுகளில் வாடுங்கள் என்று கூறினான். அது இயற்கையானது, அழகானது. நாமோ ரோடுகளில் அடைவோம், செயற்கையாக வாழ்வோம் என்று ஏற்றுக்கொண்டோம். ரோடுகளில் நாய்கள் தான் தெரியும், ஆனால் நாம் தெரிய ஆரம்பித்து விட்டோம். நாய்களுக்கு போட்டியாக, அதன் காரணமாக நாய்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாய்களுடைய இடத்தில் நீங்கள் ஏன் வந்தீர்கள், நீங்கள் வீடுகளில் தங்குங்கள் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது. நாயை கொலை செய்தால் உங்களை கேட்பார்கள், மனிதன் கொலை செய்தால் கேட்க மாட்டார்கள். நாய்கள் சமுதாயமாக நாம் சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம். வீடுகளில் தங்குவதற்கு வழியில் நாம் ரோடுகளில் அடைவதன் காரணமாக நாய்களோடு இணைந்த சமுதாயமாகிவிட்டோம். அந்த அரசாங்கம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நாய்களை கவனிக்கக்கூடிய அரசாங்கம் உங்களை கவனிக்காது. நாய்களுக்கு இருக்கிறது அதனுடைய ப்ளூ கிராஸ், ரெட் கிராஸ் எல்லாமே. உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் வீடுகளில் வாழக்கூடிய எஜமானர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வந்திருக்கும். இறைவனோடு இணைந்து பணிவோடும் பண்போடும் வாழ்ந்திருந்தால் அந்த குணநலன்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அரண்மனைகளில் சொர்க்கப்பும் கவனங்களில் வாழ்வீர்கள். ஆனால் ரோடுகளில் அடையக்கூடியதை பெருமையாக கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வெளியில் போயிருக்காங்க சம்பாதிக்கிறதுக்குன்னு சொன்னால் பெருமை. வீட்டில் இருக்காங்களா, ஒரு இழிவான ஒரு பார்வை. அவர்களை திரும்பி திருப்திப்படுத்துவதற்காக நான் ரோடுகளில் அடைய ஆரம்பித்து விட்டேன். என் கணவர் வீட்டில் இல்லை, வேலைக்கு போயிருக்கின்றார். பெருமை, வீட்டில் இருக்கிறார் என்று கேட்டால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, வீட்டிலையே இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி? எது சிறப்பானதோ அதனை நான் அருவறுப்பாக பார்க்கின்றேன், எது அருவறுக்கத்தக்கதோ அதை நான் மேன்மையாக கருதுகின்றேன். எந்த அளவுக்கு நான் தடம் புரண்டு விட்டேன், என் மனம் இல்லை என்றாகிவிட்டது எனக்கு. செயற்கையான வாழ்க்கையை நான் பெருமையாக கொள்கின்றேன். இயற்கையான வாழ்க்கையை நான் தாழ்ந்து தாழ்வாக மதிக்கின்றேன். நான் இப்பொழுது என்னுடைய இயற்கையை பார்க்கின்றேன், செயற்கையாக இருக்கின்றது. நான் விரும்புவது அங்கு இல்லை. நீங்கள் இங்கு விரும்புவது சத்தியம், அங்கு இல்லை. காரணம் உங்களுடைய அசத்தியமான வாழ்க்கை. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனதிற்கு வாருங்கள், சத்தியத்தின் பக்கம் வாருங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதனை அறிவிக்கின்றான் என்பதை பாருங்கள். இறைவனுடைய அறிவிப்பு உண்மையை கொண்டும் நியாயத்தை கொண்டும் முழுமையாக இருக்கின்றது. நீங்கள் அந்த பாதையை உங்களுக்காக மேற்கொள்ளுங்கள் என்று. நியாயத்தையும் சத்தியத்தையும் கொண்டு வாருங்கள். நீங்கள் கேட்பீர்கள், உங்களுக்கு யாராவது அநியாயம் செய்துவிட்டால் நீ செய்தது நியாயமானு கேட்பீங்க. ஆனால் நான் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பிறருக்கு அநியாயம் செய்தே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நமக்கு அது திரும்பும் பொழுது அப்பொழுது சத்தியம் வெளிவருகின்றது. ஒன்றல்ல இரண்டல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் என்னுடைய வாழும் காலமெல்லாம் நான் உணர்வூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கு எந்த வகையில் நான் குணநலன்களுக்கு அப்பால் செயல்பட்டேனோ, எந்த குணங்களுக்கு விரோதமாக நான் செயல்பட்டேனோ, அதனுடைய ஒரு பகுதி எனக்காக கூடியாக வரும்பொழுது ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். அவரவர் காரியங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். இன்று நான் ஒரு வேலை மற்றவர்கள் செய்தால் அது கூலி வேண்டும், விரும்பக்கூடியவன். இது நியாயமானது. நாம் எந்த அநியாயத்தை மேற்கொண்டோமோ இறைவனிடமிருந்தும் உங்களுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்பதை நான் கவனிக்க தவறிவிட்டேன். நான் அநியாயம் செய்கின்றேன், மறைவாக வைத்திருக்கின்றேன். அதன் காரணமாக அவர்களுக்கு தெரிய வழியில்லை. அவர்கள் நன்மையை செய்வதை போன்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். வட்டி வாங்குகின்றேன், ஆனால் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம். உண்மையில் அவ்விதமாக அல்ல. உங்களிடமிருந்து அடமானம் பெற்றுக்கொண்டு அவர்கள் எவ்வளவு கொடுக்கின்றார்களோ அதுக்கு இருமடங்கு அடமானமாக வாங்கிக் கொள்கின்றார்கள். இப்பொழுது எனக்கு அந்த அடமான பொருள் வேண்டும் என்று விரும்புவார்களா, நீங்கள் வட்டி திரும்ப செலுத்த வேண்டும் என்று விரும்புவார்களா? நீங்கள் உங்களுடைய வட்டியையும் உங்களுடைய முதலையும் சேர்த்து திருப்பிட வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்களா? இவர்கள் எனக்கு இதனை திருப்பி தரக்கூடாது, இந்த அடமான பொருளை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவானான். நானும் கொடுப்பேன் உனக்கு என்று கையெழுத்திட்டு போஸ்ட் டேட்டட் செக்கையும் சேர்த்து கொடுக்குறேன். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை என்று தெரியும். இது நீங்களுக்கு உங்களுக்கே செய்து கொள்ள அநியாயமா இல்லையா? எப்பொழுது கடன் வாங்குகிறீர்களோ அது முதலாக நீங்கள் நெருப்பின் மீன் நிற்கின்றீர்களா இல்லையா? உங்களுடைய மனவேதனைகள் இது நான் உடனடியாக இறைவனிடமிருந்து பெறக்கூடிய கோடி. இப்பொழுதாவது இறைவன் பக்கம் திரும்புங்கள். இதை அவன் கூறுகின்றான், நீங்கள் பணிவை மேற்கொள்ளுங்கள், சக மனிதர்களிடம் இரக்கத்தை மேற்கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். இதனை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஆம், இறைவன் என்னோடு இருக்கின்றான், ஏற்றுக்கொண்டேன். பிறகு ஏன் சர்ச்சுகளுக்கும் மசூதிகளுக்கும் கோயில்களுக்கும் எனக்காக அவரிடம் கட்டிக்கொண்டு என்னை இங்கு வைக்காமல் அங்குதான் வைப்பேன் என்று தூர வீசியிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றான். அப்படித்தானே உலகம் நடந்து கொண்டிருக்கின்றது. உலகம் கெட்ட பாதையில் போய்கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் நான் சத்தியத்தை அறிவிக்கின்றேன், நான் உங்களோடு இருக்க வேண்டுமா அல்லது நான் உங்களோடு இருக்கக்கூடாது? நான் உங்களுடைய விரோதமாக இருக்கின்றேன், உங்களுடைய மனச்சைகளுக்கு நான் விரோதமாக இருக்கின்றேன். ஆகவே எனக்காக ஒரு கட்டிடம் கட்டி அங்கு என்னை அமைத்துவிடுங்கள். நான் வந்தால் பார்த்துக்கிறேன், நான் வந்தால் மட்டும் என்னை கவனி, மற்றபடி எனக்கு வேலை கிடையாது, ஏன் வேலை எனக்கு பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறோமே, இதனை இறைவன் ஏற்றுக்கொள்வானான். நீங்கள் அவனுக்காக கட்டக்கூடிய கட்டிடத்தை அவன் அமைந்து விடுவானான். ஆனால் நாம் கற்பனை செய்கின்றோம் அங்கு இருக்கின்றான் என்று, அதற்காக ஒரு உருவத்தை அமைக்கின்றோம். ஆனால் இங்கு இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிய முடியாது. உங்களுக்காக இறைவன் ஒரு சோதனையை நாடுகின்றான். நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து ஒரு கேடு, அது போக வேண்டும் என்று எண்ணிக்கின்றீர்கள். இறைவனுடைய அறிவிப்பு நீங்கள் திருந்தினால் தவிர அது போகாது உங்களை விட்டும். நீங்கள் எந்த குணத்தை கொண்டு குணக்கேட்டை கொண்டு வாழ்ந்தீர்களோ அந்த கேடுகளை நீக்கிக்கொண்டு குணவான்களாக நீங்கள் திரும்பும் வரையில் குணநலன் இல்லை. உங்களுக்காக ஒரு வார்த்தையும் கற்பித்தான், குணநலன் என்று, சுகநலம் என்று கற்பிக்கவில்லை. நான் சுகமாக வேண்டும், சுகமாக வேண்டும் இல்லை, குணமாகுங்கள். குணத்தில் நலன் இருக்கின்றது, அதை விட்டுவிட்டு சுகமடைய வேண்டும், சுகமடைய வேண்டும் என்று நீங்கள் கூறுவது எந்த விதத்திலும் பொருந்தாது. எதனை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம்? குணநலன் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோமா, சுகமும் அனுபவங்களும் எனக்கு உண்டு என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேனா? அதில் ஏதாவது ஒன்றை நாம் அடைந்திருக்கின்றோமா? இறுதியாக ஒரு நிலை வரும், இதற்கு மேல் தாங்க முடியாது, மனிதர்கள் எவரையும் நம்பவும் முடியாது, இறைவனுக்கு பதிலாக மனிதனை இணைய வைத்தேன், அவன் எனக்கு சுகத்தை கொடுப்பான் என்று நிச்சயமாக நயவஞ்சகன் இப்பொழுது என்னை கைவிட்டு விட்டான், நாங்கள் முடிந்தவரை பார்த்து விட்டோம், நீங்கள் கடலை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் வரும்பொழுது அப்பொழுதும் இறைவன் நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறுகின்றான், சுகமாக வேண்டும் என்று கூறுகின்றான். இப்பொழுது நீங்கள் கோயில்களுக்கு போகவில்லை, சர்ச்சுகளுக்கு போகவில்லை, மசூதிகளுக்கு போகவில்லை, உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சுகமடைய வேண்டும், இன்னும் வாழ வேண்டும். ஆனால் உங்களுக்கோ கொடுமையான வியாதியினுடைய தாக்கத்தினுடைய விளைவுகளில் நீங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நரக நெருப்பின் வேதனை. இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன? எப்படி நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறது என்பதை? இன்று நீங்கள் திரும்ப வேண்டும், உங்களுடைய சத்தியத்தின் திரும்ப வேண்டும். குணம் அவசியம். நான் என்னுடைய தீமைகளிலிருந்தும் என்னுடைய கேடுகளிலிருந்தும் என்னுடைய வேதனைகளிலிருந்தும் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த வேதனைகளோடு இடிவும் சேர்ந்து கொள்ள வேண்டாம். மக்களினை வெறுக்கும்படியும் நான் ஆகிட வேண்டாம். இப்பொழுது பயப்படுங்கள். நிச்சயமாக நாம் உங்களை வேதனையை கொண்டு பிடித்திருக்கின்றோம், நோயை கொண்டும் பிடித்திருக்கின்றோம், வறுமையை கொண்டும் பிடித்திருக்கின்றோம். அத்தியாயம் 6:42. நிச்சயமாக நாம் உங்களை வேதனையை கொண்டும் நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடித்திருக்கின்றோம். நீங்கள் பணிந்து திரும்பி வரும் பொருட்டு, இவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய பணமோ பணத்திற்குரிய பாதைகளோ உங்களுடைய வாழ்க்கை அல்ல. குணமும் அதற்கான உங்களுடைய சன்மானம், வருமானம் இல்லை சன்மானம், இறைவனிடமிருந்து உங்களுக்காக கிடைக்கும். ஒருவருக்கொருவர் தாராளமாக விட்டுக் கொடுப்பீர்கள், அங்கு பேதங்கள் கிடையாது. மனமோ வந்து கொடுப்பீர்கள், இறைவனும் உங்களுக்கு தாராளமாக நல்லறிவை கொண்டு வருவான். தன் புறமிருந்து உங்களுக்கான விளைச்சல்கள் அதிகரிப்பான், தேவைகள் அதிகரிப்பான். விசாலமான தேவைகளையும் விசாலமான மனதையும் அவன் உங்களுக்கு நிரப்பமான தன் அருட்கொலைகளையும் கொடுப்பான். அருளில் வாழுங்கள், பொருளை கொண்டு வாழாதீர்கள். அந்த பொருளில் என்னுடைய இறைவனுடைய அருள் வேண்டும், அவனுடைய பங்களிப்பு. அந்த பணிவோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுடைய பொருள்களை கொண்டு, அப்பொழுது அதில் உயிரோட்டம் இருக்கின்றது. செத்த பிணமாக இருக்கக்கூடிய அந்த பணத்திற்கு உயிரோட்டம் அளிப்பவன் அந்த பணிவை கொண்டு நீங்கள் கொடுக்கும் பொழுதும் இரக்கத்தை கொண்டு கொடுக்கும் பொழுதும் 10 பைசா கொடுத்தா கூட அதிலிருந்து அவன் வாழ ஆரம்பிப்பான். விளங்கும், விதை போட்ட மாதிரி. அவள் இல்லை என்றால் நீங்கள் 10 கோடி கொடுத்தாலும் அவன் விளங்க மாட்டான், சீரடிவான். உங்களுடைய உயிரோட்டம் உள்ள இறைவனுடைய அந்த பகுதிக்கு, அந்த பகுதியின் அந்த விளைச்சல் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் பணிந்து வரும் பொருட்டு தான் உங்களுக்காக வேதனையை கொடுத்தான், வறுமையையும் கொடுத்தான். எப்பொழுது நீங்கள் விரும்புகின்றீர்கள் உங்களுடைய ஒரே வாழ்க்கையினுடைய இலட்சியம் என்னவென்றால், நோயும் வறுமையும் என்னை தீண்டக்கூடாது. வேதனைகளும் இழிவும் என்னை தொடக்கூடாது. உங்களுடைய தேவை இவ்வளவுதான். பணிவோடு இறைவனுக்கு தாழ்ந்து பிரார்த்தியுங்கள், பணிவை மேற்கொள்ளுங்கள். மனிதர்களோடு நீங்கள் பணிவை மேற்கொள்ளுங்கள். இறைவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், மனிதர்களுக்கு பணிந்து விடுங்கள். மனிதர்கள் முன்பாக தலை நிமிர்ந்தவர்களாக அட்டகாசத்துடன் செல்லாதீர்கள். பணிந்தவர்களாகவும் இரக்கத்துடனும் கனிவோடும் அவர்களிடம் செல்லுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் கொண்டிருந்தாலும் சரி, உலகத்தினுடைய பொருள்களை நிச்சயமாக அது உங்களை அழிக்கக்கூடிய வாழ்விக்கக்கூடியதல்ல. நீங்கள் எவ்வளவு நிரப்பமாக உங்களுடைய மனதில் அவனுடைய அருளை கொண்டிருக்கின்றீர்களோ, என்றென்றும் நீங்கள் மேன்மையானவர்களாகவும் உன்னதமான மாளிகைகளில் வாழக்கூடிய அந்த பாத்தியதிகளுக்கு உரிய உரிமையானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதையும் இப்பொழுது அறியுங்கள். சத்திய வாழ்க்கைக்கு நிகராக அசத்திய வாழ்க்கையில் நீங்கள் நியமித்துக் கொண்டீர்கள். நிச்சயமாக இறைவன் விலகிவிட்டான், உங்களை விட்டும். இறைவனை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளம் தெய்வ இல்லமாக இருக்க வேண்டும். ஊர் மக்கள் உலக மக்களை பின்பற்றி கொண்டு கூட்டங்களாக மந்தைகளாக இந்த கட்டிடங்கள் தெய்வ இல்லங்கள் என்று நீங்களாக கற்பனை செய்து கொண்டு மசூதிகள் சர்ச்சைகள் கோயில் என்று போக வேண்டாம். அங்கு உங்களில் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு சாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் சர்ச்சுக்கு போவர்களை மசூதிகளுக்கு போவது பிடிக்காது, மசூதிக்கு போவர்களை கோயில்களுக்கு போவது பிடிக்காது. மூன்று பேருமே ஒருவரை அடித்து கொண்டு சாகக்கூடிய இந்த துர்பாக்கியமான இந்த அழகான சமுதாயத்தில் ஒரு சாபக்கேடு உருவாக வேண்டாம். கட்டிடங்களுக்கு செல்வதன் காரணமாக உள்ளத்தில் தங்குங்கள். இறைவன் ஒருவன் தான் அவ்வளவு பேருக்கும். பணிவு ஒன்று தான் உங்களுடைய பிரார்த்தனை. உங்களுடைய செயல்பாடு பணிவின் காரணமாக இறக்கும் என்ற ஒன்றை கொண்டு நீங்கள் செயல்படும் போது அது தொழுகை, அது இறை வழிமுறை, அது இறை வழிபாடு. இறைவனுக்கு வழிபடுங்கள். பணிவையும் இரக்கத்தையும் கொண்டு வழிபடுங்கள். குணங்களை கொண்டு நலன்களில் பெருகுங்கள். உங்களுடைய இறைவன் தெளிவாக உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று. ஆக நாம் அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்த போது அத்தியாயம் 6:42 பார்த்தோம். 43 அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா, இரக்கம் கொண்டிருக்க வேண்டாமா, மக்களுக்கு விரோதமாக போகக்கூடாது என்ற அந்த ஒரு எண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? கொஞ்சம் கவனியங்கள். நீங்கள் யார் மீது கோபம் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது, பச்சை குழந்தைகள் இருக்கின்றன. உங்களுக்கு இயற்கையாகவே அந்த இலக்கத்தை கொடுத்திருக்கின்றான். குழந்தைகள் இருக்கின்றன, பெண்கள் இருக்கின்றார்கள், வயதானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மீது இறக்கம் வர வேண்டும். எதுவுமே கிடையாது. நாம் ஒருவருக்கு துன்பம் இழைக்கும் பொழுது அந்த பச்சை குழந்தையுடைய கதி என்ன என்றதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனம் இறங்கிவிடும். குடும்பமாக அடைய வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த அரக்கத்தனத்திற்கு நிச்சயமாக வானங்களும் பூமியும் உங்களுக்கு பணியாது என்று அறிந்து கொள்ளுங்கள். சுற்றறிக்கக்கூடிய வெயிலில் காய்ந்து போன உங்களுடைய வாழ்வாதாரங்களில் நெருப்புக்கூடியனவற்றை, நெருப்பட்டக்கூடியவற்றை உங்களுடைய ஆகாரமாக உட்கொள்வீர்கள். அங்கும் நெருப்பு பற்றும். நெருப்பில் வாழக்கூடிய ஒரு விறகுக்கட்டையாக நான் வாழ்வேனே தவிர நிச்சயமாக மனிதனாக இயற்கையோடு இணைந்து பசுமையின் குளிர்ச்சியில் வாழ முடியாது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். முதலில் கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் போவதை நிறுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த உள்ளம்தான் இறைவனுடைய உறைவிடம், அங்கு எனக்கு போதுமான பாதுகாப்பும் அழகும் இருக்கின்றது என்பதை அறிய முடியும். வாழ்க்கை ஆரம்பமாகும். ஊர் உலகத்தை பின்பற்றுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சொந்தமாக இறை உணர்வை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இறை உணர்வில் வாழ ஆரம்பியுங்கள். லேசான வாழ்க்கை, பெரும் கஷ்டத்தோடும் துயரத்தோடும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். பணம் என்ற ஒன்றை சம்பாதிப்பதற்காக குணத்தை கை கொள்ளுங்கள். பணம் உங்கள் கால்களுக்கு கீழே வரும், அதற்கு எந்த மதிப்பும் இருக்காது. ஒரு தக்காளி வாங்க வேண்டும், தக்காளி உங்கள் கால்களுக்கு கீழே இருக்கிறது. தக்காளி வாங்குவதற்கு பணம் தேவையில்லை. காய்கறிகள், வெங்காய விலை, எனக்கு அதிகமாக பணம் வேண்டும், நான் அதிகமாக உங்களுக்காக உருவாக்குகின்றேன், உங்கள் கால்களுக்கு இடையே பணம் தேவையில்லை. தானியங்களும் அப்படியே, ஒவ்வொரு தேவையும் அப்படியே உங்கள் கால்களுக்கு கீழே விளைச்சல்களாக நிறைவேறும். இதனை நீங்கள் இப்போ நம்ப முடியாதா? விலைவாசியை குறைத்தவன் விலையே இல்லாமல் ஆக்கக்கூடிய அளவுக்கு அதிகப்படியான விளைச்சல்களை கொண்டு வர முடியாதா? வியாபாரிகள், விவசாயிகள், பண்ணையார்கள் இவ்வளவு பேருமே இதை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்பவர்கள். அது எங்கெங்கும் உங்களுக்காக விளைச்சலாக இருக்கும்பொழுது அதை வைத்துக்கொண்டு வியாபாரம் எப்படி செய்ய முடியும்? தண்ணீரை வியாபாரம் செய்கின்றார்கள், தண்ணீர் குறைந்துவிட்டது. உணவை வியாபாரம் செய்கின்றார்கள், உணவை குறைத்து விட்டான் இறைவன். இறைவன் குறைத்திருக்கின்றான். நீங்கள் அதை வியாபாரப் பொருளாக ஆக்கியதற்காக வேண்டி, அது ஒரு உயிர் பொருளாகவும் மனிதத்தன்மைக்குரியதாகவும் உயிரினங்களுக்குரிய வாழ்க்கைக்காகவும் இயற்கையினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காகவும் இறைவன் படைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்வின் ஆதாரமாக இருக்கிற உணவையும் தண்ணீரையும் ஏன் விற்றீர்கள்? இன்னும் காற்று ஒன்றுதான் பாக்கி, அதனையும் நீங்கள் எப்படி விற்க ஆரம்பிக்கின்றீர்களோ உலகம் அடியும் நாள், அந்த நாள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றது. உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. உலகத்தின் பொருட்களை, படைக்கப்பட்ட பொருட்களை நம்பி நீங்கள் வாழும்பொழுது நிச்சயமாக இதை உன்னுடைய வாக்கு உண்மையானது. உங்களுடைய இருதயங்கள் இறுகிவிட்டன. 6:43 அத்தியாயம் 6:43. பணிவோடும் இரக்கத்தோடும் உங்களுடைய மனம் இறங்குவதற்கு பதிலாக, அதற்காக உங்களுடைய உள்ளங்களை விசாலமாக்குவானே, அதற்கு பதிலாக கடுமையாக இறுகிப்போய்விட்டன. கற்களை போன்றாகிவிட்டன, பாறாங்கற்களை போன்றாகிவிட்டன. நிச்சயமாக அதிலிருந்து கொஞ்சம் கூட ஈரம் கிடையாது. ஆகவே வானத்திலிருந்து மழையும் கிடையாது, விளைச்சல்களும் கிடையாது. உங்களுடைய உடல் நெருப்பும் பற்ற ஆரம்பித்து விட்டது. விளைச்சல் இல்லாமல் சருகுகளாக ஆகிவிட்டு அந்த உணவை சாப்பிடுவதன் காரணமாக நரகத்தின் விறகு கட்டைகளாக நாம் ஆகிவிட்டோம் என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு மனம் இறங்குகின்றதோ உயிர் பிறப்பிக்கப்பட்டு விட்டது, உயிரோட்டம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. மனதில் இறக்க குணம் நிச்சயமாக மீண்டும் வருகின்றது. மழை பொழிய ஆரம்பிக்கின்றது, விளைச்சல் பெருகுகின்றன. பணம் என்ற ஒரு கேடு தேவையில்லை, அவ்வளவு என் கால்களுக்கு இடையே விளைச்சல்கள் ஆக ஆரம்பிக்கின்றன. ஆனால் உங்களுடைய கெட்ட மனிதர்கள் இன்னமும் பணம் தான் முக்கியம், குணம் முக்கியம் கிடையாது, மனிதனுடைய உயிர் கிடையாது. அவர்களை அடித்து விடுங்கள், நீங்கள் வாழலாம். காரணம் சொற்பமாக இருக்கின்றது விளைச்சல்கள். ஆகவே நீங்கள் பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு பணம் கிடையாது, உணவும் கிடையாது, வாழ்வாதாரங்கள் சுருங்கிவிட்டன என்று இவர்கள் கூறுகின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்பட்டவை வானங்கள் இருக்கின்றதா, பூமி இருக்கின்றதா? வானங்களிலிருந்து காற்றும் தண்ணீரும் ஒளியும் இந்த பூமிக்கு இறங்காவிட்டால் விளைச்சல்கள் ஏது? உணவு வேண்டும் என்றால் கூட வானங்களின் பக்கம் இருக்கின்றது. நாம் நிச்சயமாக இறுதியாக வானங்களின் பக்கம் திரும்புவோம். எல்லா வழிகளும் என்னை கைவிட்ட பிறகு, எல்லா திசைகளிலிருந்தும் வேதனைகள் நெருங்கும் பொழுது, எங்கேயாவது எனக்கு விடுவிக்கிறதா என்று பார்க்கின்றேன். ஆனால் அந்த படத்திலிருந்து எனக்கு வேதனைகள் தான் வருகின்றது. எந்த திசையிலும் இப்பொழுது உலகத்தினுடைய பொருள்களையோ அதனுடைய விளைச்சல்களையோ நான் ஏற்றுக்கூட பார்க்க முடியாது. அவ்வளவு திசைகளிலிருந்தும் என்னை வந்து தாக்குகின்ற என்னுடைய நெருக்கம், வாழ்க்கையினுடைய நெருக்கடி. இப்பொழுதுதான் வானத்தை பார்க்கின்றேன். இப்படிதான் உங்களுக்கு புரிகின்றது. உங்களுடைய வாழ்வாதாரங்களும் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையும் வானங்களிலிருந்து இறங்குகின்றன. இந்த பூமியில் கிடையாது, அங்கிருந்து இறங்குவது உங்களுடைய இலக்கத்தின் குணத்தை பொறுத்திருக்கின்றது, தன்மையின் பொறுத்திருக்கின்றது. விளைச்சல் அதிகமாகுவதும் பெருகுவதும், நீங்கள் அழகாக வாழ்வதும், சுகமான வசதிகளோடு வாழ்வதும், இயற்கையினுடைய ஆதாரங்களோடும் வளங்களோடும் குறிப்போடும் உள்ளத்தினுடைய செழிப்போடும் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கின்றது. எனவே 51:22 வசனம் 51:22 நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் உங்களுடைய வாழ்வின் ஆதாரமும் வானங்கள் இருக்கின்றன, பூமியில் இல்லை. ஆனால் நாம் பூமியின் அடிப்படையை ஒட்டிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கெங்கு என்ன இருக்கின்றதோ அவர்களை அபகரித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று. இது ஒரு மனசாட்சியத்தினுடைய வாழ்வின் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய புத்தகம். இது ஒவ்வொருடைய வீட்டிலும் இருந்தாக வேண்டும். இல்லை என்றால் நாம் பாதையை மாறி போய்விடுவோம். ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். ஒரு 10 வருஷத்தை படிக்க வேண்டும். மனிதனாக இந்த பூமியில் வெளியாறுவதற்காக வேண்டும், வீடுகளிலிருந்து வெளியேறும் பொழுது. அவ்வாறு இல்லை என்றால் மனிதர்களுடைய வாழ்க்கையின் பக்கம் நாம் சாய்ந்து ஈர்க்கப்பட்டு அரக்கத்தனமாகவும் இறக்கவனமற்றவர்களாகவும் நாம் எதையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு துளி அளவு இரத்தத்தினுடைய ஒரு சுகத்திற்கு கூட உங்களுக்கு பயன்படாது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவனுடைய கருணை நம்மை விட்டு நீங்குகின்றது. நீங்கள் பூமியின் அடிப்படையை மட்டும்தான் விரும்புகின்றீர்கள். உங்களுடைய கேடுகளின் பக்கம்தான் நீங்கள் திரும்புவீர்கள். வானத்தின் பக்கம் திரும்புவதற்குரிய அந்த இரக்கம் இல்லை, அந்த பணிவு இல்லை. உங்களை விட மேலானது மேலே இருக்கின்றது. எனக்கு மேலாக எதுவுமே இல்லை. நான் தான் மேலானவன் என்று இருக்கும் பொழுது வானங்களும் அகற்றப்பட்டுவிட்டன உங்களை விட்டு. எது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ, எங்கு உங்களுடைய வாழ்வின் ஆதாரம் இருக்கின்றதோ, அவ்வளவு உங்களை விட்டு நீங்கிவிட்டன. இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக நிகழக்கூடியதுதான், நமக்கான கூலி நிகழ வேண்டியது நிகழக்கூடியதுதான், அதிலிருந்து நாம் தப்புவதில்லை. அந்த நாளை நாம் பார்த்தும் இருக்கின்றோம், நெருக்கமாக வந்துவிட்ட அந்த சூழ்நிலையில் வாழ்ந்தும் இருக்கின்றோம். தண்ணீர் இல்லாமல் நாம் குடிபெயர வேண்டியிருக்குமோ என்ற சூழ்நிலைக்கு வந்தோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், தண்ணீர் இல்லாமல் சேலம் குடிபெயர வேண்டியிருக்கிறது, அல்லது சென்னை வெள்ளத்தின் காரணமாக குடிபெயர வேண்டியிருக்கின்றது. நாம் அகதிகளாக செல்வோம் வேறொரு இடத்திற்கு, அங்கு இழிவாக்கப்படுவோம், அங்கு நாம் வரம்பு மீறப்படுவோம், அங்கு ஆட்சியாளர்களும் கிடையாது, நம்மை போன்றே பணத்தை பிடுங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், எல்லா உடைமைகளையும் விட்டுவிட்டு தான் செல்வோம். அங்கு நாம் ஒரு கைதிகளைப் போன்று அழைக்கப்படுவோம். நம்முடைய சொந்த நாட்டிலேயே, சொந்த மாநிலத்திலேயே அடுத்த மாநிலத்திற்கு போகும்போது இதுதான் நடக்கும். அவர்கள் தண்ணீர் தரமாட்டார்கள், எங்களுடைய தண்ணீரை நீ குடித்துவிடாதே என்றுப்பார்கள். நீங்கள் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு தேசத்தில் வாழவில்லை, நாம் ஒரு நாட்டில் வாழவில்லை, நாட்டின் அரசாங்கங்கள் நமக்கு கிடையாது, நமக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. நான் தனித்தவனாக இறைவனுக்கு மட்டுமே பணிந்து பயந்து தாழ்ந்து அவனிடம் பிரார்த்தனையில் நான் நிகழ்ந்து என்னுடைய வாழ்க்கையில் அமையாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை. அச்சம் கொள்ளுங்கள். உங்களுடைய பணத்தை நீங்கள் சம்பாதிப்பது இயற்கைக்கு நேர் விரோதமாக இணை வைத்து வாழக்கூடிய செயற்கையான அட்டகாசமான வழிகளில் நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த அட்டுடியத்திற்கு எனக்கு வரக்கூடிய கூலி அட்டுடியம்தான். மனிதர்களுக்குள்ளே உங்களுக்கு நான் துரோகி, எனக்கு நீங்கள் துரோகி, உங்களுக்கு நான் விரோதி, எனக்கு நீங்கள் விரோதி, எனக்கு நீங்கள் வஞ்சக நயவஞ்சகர்கள், உங்களுக்கு நான் நயவஞ்சகன். ஆனால் நாம் ஒரு சமுதாயம் இருப்பதைப் போன்று நாம் முகத்தில் ஒரு சிரிப்பை பொய்யாக வரவழைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது உதவாது. நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, நாம் பயப்பட வேண்டும். இந்த நிலையின் போது உங்களுக்கு அத்தியாயம் 6 வசனம் 44, எல்லா பொருள்களின் வாயில்களையும் திறந்து விடுகின்றேன். எல்லா பொருள்களின் வாயில்களையும், உலகத்தினுடைய பொருள்கள் அவ்வளவு நெருப்புக்குரியவை, என்னிடமிருந்து ஒரு சிறு ஒரு அணுவளவும் அதில் அது கிடையாது, ஈரத்தன்மை கிடையாது. அதிலிருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும், நீங்கள் விழுங்கக்கூடிய ஒவ்வொரு கவலமும், நீங்கள் பருகக்கூடிய ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் உங்களுக்கு நெருப்பாக அமையும். எல்லா பொருளின் வாயிலும் திறந்துவிட்டோம். அந்த பொருள்களை கொண்டு அவர்கள் மிதமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அவர்களுடைய அந்த உணவின் காரணமாகவும் அந்த குணத்தின் காரணமாகவும் வாழ்க்கை நெருக்கடியாக்கப்பட்டு அவர்களுடைய உடலில் நோய்களும் வேதனைகளும் உருவாகி அவர்கள் அந்த பொருள்களையெல்லாம் இழந்து வறுமைக்குமாகி இன்னமும் அவர்களுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் தீரவில்லை என்ற நிலைக்கு வரும்பொழுது, இழிவுபட்டவர்களாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக அவர்களை திடீரென பிடிப்போமே, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 6:44, மகிழ்ச்சியெல்லாம் குறிப்பெல்லாம் காணாமலாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் அடைவதற்கு முன்பாக இன்று நீங்கள் திரும்ப வேண்டும். இறைவன் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. அந்த வாக்கு என்னவென்றால், உங்களுடைய சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள். அது நன்றாக பதியப்பட்டதாக இருக்கின்றது. உலகத்தினுடைய அவ்வளவு மக்களுடைய இதயத்திலும் அதுதான் சத்தியம் என்பதை நிராகரிக்கக்கூடியவர்கள் எவரும் இருக்க முடியாது. ஆனாலும் நிராகரித்து வாழ்வதுதானே வாழ்க்கை என்று தர்க்கம் புரிபவர்களாக இருப்பார்கள். இறைவனை மட்டும் நம்பி வாழ முடியாது என்றால் சத்தியத்தையும் மட்டும் நம்பி வாழ முடியாது. நாமும் முயற்சிக்க வேண்டும் என்றால் அசத்தியத்தையும் கொண்டு நாம் முயற்சிக்க வேண்டும். நன்மையும் தீமையும் சமமாகுமா என்று கேட்டால் இல்லை. தீமைகள் அழியும் வரையில் நன்மைகளும் இந்த தீமைகளால் பாதிக்கப்பட்டிருக்கும். நன்மைகள் பெருகும் பொழுது தீமைகள் அழியும். ஆகவே கொஞ்சமாவது சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். கொஞ்சம் உங்களுடைய உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டுவிடுங்கள். இறைவனுடைய பாக்கியங்களில் வாழ்வதற்காக நன்மை பெருகும்போது தீமைகள் அழிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நன்மை தீமைகளுக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நோயின் கஷ்டங்களோடும் இறைவனுடைய சுகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் பயம் இருக்கின்றது. சாட்சியத்தின் பக்கமும் சத்தியத்தின் பக்கமும் நாம் இன்னமும் பாக்கி வைத்திருக்கின்றோம். அதன் காரணமாக நன்மைகள் ஒருபுறம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, கஷ்டங்கள் தெரியவில்லை அவ்வளவுதான். நான் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு முழுமையான சுகத்தோடும் குணத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது அர்த்தமல்ல. நல்ல குணத்தின் காரணமாக அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு அந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதனுடைய வேதனைகள் பெரிதாக்கப்படாமல் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகான வாழ்க்கை. இறைவனுடைய அறிவிப்பு நியாயத்தாலும் உண்மையாலும் முழுமை பெற்றதாக இருக்கின்றது. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் கவனியுங்கள். சத்தியத்திற்கு மாறான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய முதல் எண்ணம் நான் வாழ வேண்டுமே என்ற எண்ணம். அவ்வாறு இல்லை, நீங்கள் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள், அதுக்கு நன்றி வேண்டும். முதலில் நான் எப்படி வாழப்போகின்றேனோ தெரியவில்லை, தெரியவில்லைல்ல உற்றுங்க. இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்க? தெரியாத வாழ்க்கையில் வாழ்விக்கப்பட்டது தானே, ஏற்றுக்கொள்ளுங்கள். பெருமை கொண்டு இந்த வார்த்தைகளை பேசி தேர்தல்கள் நான் முயற்சிக்க வேண்டும். சத்தியத்திற்கு விரோதமாக உங்களுடைய முயற்சிகளை கொண்டு நீங்கள் வாழ முடியாது என்பதை அறிந்து கொண்ட பிறகும் நான் முயற்சிக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். முயற்சி என்பது தரித்திரம். ஊர் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் முயற்சி என்பது ஆக மேலானது. தெய்வத்தை நம்புறது காட்டிலும் முயற்சியை நம்புறது மேலானது. தெய்வத்தால் கூட முடியாமல் போயிடலாம், உங்களுடைய முயற்சி உங்களை கைவிடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள். ஆனால் முயற்சி என்பது எனக்கு தெரியாத ஒன்றின் மீது நான் என்னுடைய முயற்சியை மேற்கொள்கின்றேன். தெரிந்த பாதையாக இருந்தால் என்ற தேவையை நான் சென்று எடுத்துக்கொள்ள முடியும். முயற்சித்து பார்ப்போம் என்று கூறும்பொழுது என்னுடைய பாதை எனக்கு வேண்டியதை பெற்றுத்தரமா என்று தெரியாது, முயற்சித்து பார்ப்போம் அதனுடைய விளைச்சல் என்பதை. ஆக உங்களுடைய எண்ணமானது உங்களுக்கே தெளிவில்லாத நிலையில் இறைவன் கூறுகின்றான், தெளிவில்லாததை பின்பற்ற வேண்டாம். குழப்பங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் அதனை பின்பற்றாதீர்கள், உங்களுக்கு கேடாக முடியும். இருந்தாலும் முயற்சி என்ற பெருமையை ஊர் மக்களுக்கு காட்ட வேண்டும். உங்களை திருப்திப்படுத்துவதற்காக இல்லை, ஊர் மக்களுக்கு காட்ட வேண்டும். அது ஊர் கட்டுறது ஊர் மக்கள் காட்டுவதற்காக வேண்டி உங்கள் முயற்சியை மேற்கொள்கின்றீர்கள். முயற்சி செய்து பார்க்கலாம் என்று கூறும்பொழுது அது ஒரு சூதாட்டம், எப்படியும் நிகழலாம். நமக்கு சாதகமாக நிகழ்ந்தால் மகிழ்ச்சி, பாதகமாக நிகழ்ந்தால் விதி என்று கூறக்கூடிய அளவுக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த குழப்பமும் இருக்கக்கூடியதையும் கைவிட்டு விட்டு விடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதும் சூதாட்டம் என்ற ஒன்றை மேற்கொள்கின்றோமே, இது சரியா? சத்தியத்தின் பாதையில் நீங்கள், இறைவனுடைய பாதையில் நீங்கள் செல்லுங்கள். அவன் உங்களை வழிநடத்துவான். நன்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் விட்டுக் கொடுக்கூடிய தன்மையை கொண்டும் மன்னிப்பை கொண்டும் கருணையை கொண்டும் இரக்கத்தை கொண்டும் மற்ற மனிதர்கள் மீது ஒரு சர்ப்பமாக இதை வைத்திருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள், வாழ்விக்கப்படுவீர்கள், இயற்கையின் விளைச்சலில் வாழ்விக்கப்படுவீர்கள். இந்த விளைச்சல் உங்களுக்கு அவசியம் தேவை என்பதை இன்று நாம் அறிய வேண்டும், சத்தியமாக அறிய வேண்டும். இந்த பாதைக்கு அப்பால் வேறு பாதை கிடையாது என்பதை அறிய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய இருதயத்தை விட்டு விலக மாட்டேன், இது எனக்கு புனிதமான ஸ்தலம். இந்த புண்ணியமான கோயிலை விட்டு, உள்ளம் என்ற புண்ணியமான கோயிலை விட்டு இனி எந்த கோயில்களுக்கும் அசைவிற்கும் சர்ச்சைகளுக்கும் மனிதர்கள் கற்பனையாக கட்டிய கட்டிடங்கள் இங்கேயிருந்து நீங்கள் இறைவனை விலக்கிவிடுங்கள், வேண்டாம். உங்களுடைய பெருமைக்கு அவன் காரணமாக இருக்கின்றான். பெருமையை நீங்கள் நீக்கிவிடுவதற்கு நிச்சயமாக நீங்கள் பெருமை கொண்ட மனிதர்கள். இறைவன் இருந்தால் எல்லா புகழும் உனக்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றன, உங்களை பெருமை என்னாவது? நாசமாய் போன இந்த மனிதர்களை விட்டும் நாம் விலக வேண்டும், அவர்களுடைய போக்குகளை விட்டும் விலக வேண்டும். தனித்து நிலங்கள் இறைவன் உதவி செய்வான், கூட்டமாக வாடுங்கள். இயற்கைக்கு விரோதமானது. உங்களை படைக்கும் பொழுது நீங்கள் கூட்டாக இருந்து உங்களை படைத்துக் கொள்ளவில்லை. உங்களுடைய கர்ப்பப்பையில் உங்களுடைய தாய் உங்களை கவனிக்கவில்லை. அந்த இருட்டறையில் உங்களுடைய உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளும் உங்களை கவனிக்கவில்லை. உணவும் தண்ணீரும் காற்றும் கிடையாது. நான் வளர்த்தேன் பசுமையாக, முழுமையாக, முழு ஆற்றலுடன், அழகுமிக்க ஒரு வம்சமாக உங்களுக்காக அமையும் என்று அந்த ஒரு படைப்பை நான் உங்களுக்காக படைத்தேன். தாய்க்கும் சேய்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தாயுடைய இரத்தம் வேறு, அவர்களுடைய உணவு இரத்தத்தின் மூலமாக குழந்தைக்கு வராது, குழந்தையுடைய இரத்தம் வேறு. இந்த இரண்டும் கலக்குமானால் மரணம் நிச்சயம் ரெண்டு பேருக்குமே. எந்த மருத்துவத்திற்கும் தெரியாது எப்படி ஒரு குழந்தை கருவறையில் வளர்கிறது என்று. தாய் சேய் மருத்துவ நிபுணிகளுக்கு ஒன்றுமே தெரியாது எப்படி அந்த குழந்தை வளர்கிறது என்பதை இறைவன் ஆரம்ப காலம் முதலாகவே உங்களுக்கு அறிவிக்கின்றான். நிச்சயமாக நீங்கள் இறைவனை மிகைப்பவர்கள் இல்லை, படைப்பாளனை மிகைப்பவர்கள் இல்லை, வாழ்வழிப்பனை மிகைப்பவர்கள் இல்லை, சத்தியத்தை மிகைப்பவர்கள் இல்லை. இருந்த போதிலும் நான் மிகைத்திடுவேன் என்று ஆகும் பொழுது இணை வைப்பவர்கள் உங்களை நீங்கள் நினைவித்துக் கொண்டீர்கள். இறைவனுக்கு பதிலாக எவன் உங்களை படைத்தானோ அவனுக்கே விரோதமாக அவனை தூர வீசி எழுந்துவிட்டால் வாழ முடியும் என்னுடைய அறிவு அப்படி என்று கூறக்கூடிய நிலை வரும்பொழுது ஒட்டுமொத்த சமுதாயமும் இறைவனால் நிராகரிக்கப்படுகின்றது. அவர்கள் வடிகட்ட சமுதாயத்தினர், நிராகரிப்பவரின் சமுதாயத்தினர். நீங்கள் நிராகரிப்பவர்களோடு எந்த வகையிலும் ஒட்டோ உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த உலகில் அழகான முறையில் ஒருவருக்கு ஒரு மரியாதை செலுத்திக் கொள்ளுங்கள், அவ்வளோதான். அவர்களை சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள், மற்றபடி சேர்ந்து வாடுங்கள், அவர்களை வெறுக்கவும் வேண்டாம். உங்களோடு இணைத்து கொண்டு, நன்மையோடு தீமைகளை இணைத்து கொண்டு, அவர்களோடு பங்காளிகளாக ஆகிக்கொண்டு, கூட்டாளிகளாகிக்கொண்டு இனி வாழ்வது என்பது கடினமானது. நன்மையும் தீமையும் சமமாகாது, ஒருபோதும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நன்மைக்கு விரோதி தீமை, தீமைக்கு விரோதி நன்மை, சத்தியத்திற்கு விரோதம் அசத்தியம், இறைவனுக்கு விரோதமானது நான், என்னால் முடியும் என்று இருக்கும்போது. முடியவில்லை என்று இப்பொழுதே தெரியுது, உங்களுக்கு வயசாகிக்கிட்டு இருக்குது, நோய்கள் இருக்குது, ஏதாவது ஒரு நோயை உங்களை விட்டு நீக்கிக் கொள்ளுங்க பார்க்கலாம், அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் போக வேண்டும் என்று இங்கே இருக்கிறது, அதனை நம்புவதற்கு வழியில்லை, அப்படித்தான் இருக்கும் என்று கூறுகின்றேன். நம்பிக்கை நன்மையின் மீது மட்டுமே, உங்கள் மீது இல்லை. நீங்கள் மரணிப்பவர், நீங்கள் அழிந்து போவர், நீங்கள் மண்ணோடு மண்ணாக தூசுகளாக ஆகக்கூடியவர்கள், எலும்புகளும் முக்கி போகக்கூடியது. நீங்கள் வாழ்விப்பவர்கள் இல்லை உங்களையே. ஆகவே உங்கள் படைத்தன் பக்கம் திரும்புங்கள். உங்களை இறைவன் உங்களுக்காக தன் புறத்திலிருந்து பெரும் பாக்கியங்கள் இருப்பதற்காக காத்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையின் மீது இன்று நீங்கள் அமையுங்கள். உங்களுடைய பிரார்த்தனை, எங்கள் இறைவனே, மனசாட்சியத்தினுடைய சத்தியத்தின் பக்கம் எங்களை வழி நடத்து. ஊர் மக்களின், உலக மக்களின் அட்டகாசங்களின், அழிச்சாட்டியங்களின் பக்கமும், பணம் என்ற குணக்கேடுகளின் பக்கம் எங்களை செலுத்தாதே. குண நலன்களில் வாழவை. பணத்தினுடைய சுகத்தின் மிதப்பில் வாழக்கூடியவர்களை பின்பற்ற வேண்டாம். நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் உன்னுடைய அருள் புகழ்ச்சி பொருளில் அல்ல, எங்களுக்காக விளைச்சல்கள் அதிகரிப்பாயாக. நாங்கள் ரோடுகளில் அடைய வேண்டாம் நாய்கள் மாதிரி, எந்த நாய்க்கும் வேலை செய்யக்கூடாது. எனக்காக நீ உன்னுடைய அருளை விளைச்சல்களாக ஆக்கிக் கொடு. எனக்காக வானங்களில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது, என் மனதிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனதில் உள்ள சத்தியம் வானங்களில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் என்னோடு இருக்கின்றான். இந்த சத்தியத்தை நிகழ்த்துவதற்காக அவன் படைத்த வானங்களும் பூமியும் எனக்கு அடிமையாக வேண்டும். எனக்கு அதன் மீது உள்ள அதிகாரம் வேண்டும். விரும்புங்கள். நிச்சயமாக இந்த அழகான பிரார்த்தனைக்கு இறைவன் செவி சாய்க்காமல் வேறு எந்த பிரார்த்தனையும் செவி சாய்க்கப்போவதில்லை. எங்களுக்கு பணிவையும் இரக்கையும், இரக்கத்தையும் கொடு, கருணையையும் கொடு, அருளையும் கொடு. இதன் காரணமாக இந்த சமுதாயம் உன்னுடைய விளைச்சல்களால் சொர்க்க பூமியாக திரும்பவும் மாற வேண்டும் என்று விரும்புங்கள். இந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். கருணையையும் பணிவையும் நீங்கள் வேண்டி பெற வேண்டும், உங்களுடைய குடும்பம் வம்சங்களாக பெருக வேண்டும் என்றான். அழகான சூழ்நிலைகளில், இயற்கையினுடைய எழில்மிக்க சூழ்நிலைகளில், அழகான வானத்தில் அடியில் நீங்கள் வாழ வேண்டும், அதனை குறையாக்கி என்பதை உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் நிச்சயமாக அந்த அழகான வானத்தினை சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாகவும், ஒளி உள்ளதாகவும், வேதனைகள் நீக்கப்பட்டதாகவும், நன்மைகள் பெருகியதாகவும், இயற்கையில் வாழக்கூடிய அழகுக்கு மேல் அழகை உங்களுடைய உள்ளம் குறிப்பதாகவும், அதனை ஏற்று வாழக்கூடிய வாழ்க்கையில் நிரந்தரமாக நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுடைய காலம் முடியும் வரையில், அதற்கு பிறகும் உங்களுக்கு சொர்க்க பூமி தான் வாழ்க்கை இருக்கின்றது என்பதையும் நம்புங்கள். எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. நிலைத்து நிற்பன்ற நான் கூறுகின்றேன், என்னிடமிருந்து இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களிடம் நிலைப்படுத்துவாயாக. நாங்கள் தவறினாலும் இந்த பிரார்த்தனையை அன்று நீ உபயோகப்படுத்திக்கொள், எங்களை கைவிட்டு விடாதிருப்பாயாக என்பதை இன்று உங்களுடைய பிரார்த்தனை அமைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். இரக்கத்தோடும் கனிவோடும் பதிவோடும் நாம் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.